இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான யோகிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. 11வது சூத்திரத்திலே மும்மரங்களும் சீவன் முத்தருக்கு பற்றற களியும் முறைமையினை விளக்கி கூறுகின்ற பாடல்களை பார்த்து வருகின்றோம். கண்மமல வாதனை பற்றற கழியுமாறு கூறிய பாடலையும், அதுபோல் மாயாகாரிய அந்த வாதனை மாயாமலம் மாயாமலம் மாயாகாரிய சரீரத்தின் மீது உள்ள பற்று இவையெல்லாம் முற்றிலும் கழியும், அதுவும் குறிப்பாக பரமத்தின் நிலையிலே உடல் இருக்காது என்ற கருத்தையும் வலியுறுத்தி சொன்ன பாடலை பார்த்தோம். பரமத்தின் நிலையிலும் உடல் உண்டு என்று உருவ சிவசமவாதிகள் கூறவும் அதனை மறுத்து பரமத்திலே உடல் சார்பு முற்றிலுமாக நீங்கி போய்விடும், உடலே இருக்காது, சீவன் முத்தியிலே உடல் இருந்தாலும் அந்த உடலை சார்ந்து வினைப்போகங்களை அனுபவித்தல் என்பது சீவன் முத்தருக்கு கிடையாது, உடல் நீங்கிய பரமுத்தியிலே பெறக்கூடிய ஒரு தூய்மையினை உடல் இருக்கின்ற சீவன் முத்தியிலேயே அந்த சீவன் முத்த ஆன்மா பெறுகின்றது என்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். இனி அடுத்த பாடலிலே ஆணவமலம் பற்றற கழியும் முறைமையினை வகுத்து கூற இருக்கின்றார், அந்த பாடலை பார்க்க வேண்டும். தெரிவறிய மெஞ்ஞானம் சேர்ந்தவாறே சிவம் பிரகாசிக்கும் இங்கே சீவன் முத்தனாகும். உரியமலம் ஔடதத்தால் தடுப்புண்ட விடவும் ஒள்ளெறியின் ஒளிமுன்னர் இருளும் தேற்றின் வறுபரல் சேர் நீர்மருவு கலங்களும் போலாகி மாயாதே தன் சக்தி மாய்ந்து காயம் திரியுமளவும் உளதாய் பின்பு காயம் சேராத வகைதானும் தேயும் அன்றே. அதாவது முதலில் மும்மலங்களும் நீங்கப்பெற்ற ஆன்மா அந்த 10வது யுத்தத்தில் சொன்னபடி ஏகனாகி இறைவனி நின்று அதன் பயனாக மும்மலங்களும் நீங்கப்பெற்ற அந்த ஆன்மா அது மெஞ்ஞானம் சேரப்பெற்று அதன் பயனாக அந்த ஆன்மாவிடத்திலே சிவம் பிரகாசித்து அதன் பயனாக அந்த ஆன்மா சீவன் முத்தனாக திகழ்கின்றது. அப்படி சீவன் முத்தனாக திகழும் போது இந்த ஆணவமலத்தினுடைய நிலை எப்படி இருக்கும்? அதற்கு சற்று முன்னர் சிவம் பிரகாசிக்கின்ற சமயத்திலே எப்படி இருக்கும்? அதற்கும் முந்தைய நிலையாகிய பரஞானம் சேர்ந்த நிலையிலே எப்படி இருக்கும்? பரஞான சார்பு, அப்புறம் சிவம் பிரகாசித்தல், அப்புறம் சீவன் முத்தநாதல் என்று மூன்று படிநிலைகளிலே வைத்துக் கொண்டு பரஞான சார்பு கிட்டிய நிலையிலே ஆணவமலத்தினுடைய நிலைமை என்னாகும்? சிவம் பிரகாசிக்கின்ற அளவிலே ஆணவமலத்தினுடைய என்னாகும்? சீவன் முத்தனாக திகழும் பொழுது என்னாகும்? எல்லாம் சீவன் முத்தி தான். இப்போ மும்மலங்களும் நீங்கி போன அந்த 10வது சூத்திரத்திலே அந்த சீவன் முத்தி தொடங்கியாச்சு. ஆக அதில் வந்து படிநிலைகள் சொல்லி முடிவாக சொல்கிறாங்க. மும்மலங்களும் நீங்கப்பெற்ற அளவிலே அந்த ஆன்மா வந்து அதுக்கு பரஞானம் கைகூடி சிவம் பிரகாசித்து சீவன் முத்தனாக திகழ்கின்றது. அப்படி பரஞானம் கைகூடிய அளவிலே ஆணவமலத்தின் நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஓமை சொல்கின்றார்கள். என்னவென்று சொன்னால், தண்ணீரிலே தேற்றாமரத்தினுடைய விதையினை போட்டு வைத்திருப்பார்கள். அந்த தண்ணீரிலே கலங்கள் உண்டாகலாம், உண்டானாலும் அந்த கலங்களானது உடனடியாக நீங்கிவிடும். அதுபோல பரஞான சார்பு உற்று இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு மனசக்தி ஏதாவது ஒரு காரணத்தால் மேற்பட்டாலும் அதுக்கப்புறம் அது சிறிதும் அது சார்தலின்றி முற்றிலுமாக நீங்கிவிடும். பரஞான சார்புற்ற அளவிலே பரஞான சார்புற்ற ஆன்மாதான் அந்த காணும் விவகாரம் செய்வதை அதை அறிய தொடங்கும். அந்த நிலை அந்த நிலையிலே ஆணவமலம் நீங்கிவிட்டது. அது தேற்றாமரத்தினுடைய விதையினை இட்டு வைத்த தண்ணீரிலே ஒரு பானையில் தண்ணீர், அதில் தேற்றாமரத்து விதையினை இட்டு வைத்திருப்பார்கள். அந்த தண்ணீரில் வர்ற கலங்கள் அது தோன்றிய மாத்திரத்திலே உடனே நீங்கிவிடுமா? அதுபோல பரஞான சார்புடைய ஆன்மாவிடத்திலே ஏற்படக்கூடிய அந்த ஆணவ மலச்சக்தியானது அது விரைவாக நீங்கி போய்விடும். மலச்சக்தி தோன்ற வாய்ப்பில்லை, ஒரு வழி தோன்றினும் உடனடியாக நீங்கி போய்விடும் பரஞானம் சேர்ந்த மாத்திரத்திலே. அந்த பரஞானத்தின் துணை கொண்டு பரத்தையே பார்த்திருப்பார்கள் அவர்கள். ஆகவே அந்த பரமாகிய சிவத்தின் சார்பு இந்த ஆன்மாவுக்கு மேல் மேலும் ஏற்படும். அதுதான் சிவம் பிரகாசிக்கின்ற நிலை. அப்படி ஆன்மாவிடத்திலே சிவம் பிரகாசிக்கும் போது மலச்சக்தி எப்படி இருக்கும் என்று சொன்னால், நன்கு எரிகின்ற ஒரு எரிதளரின் முன்னால் இருளானது அங்கு சிறிதும் ஏய்வின்றி அதை விட்டு எங்கேயோ தொலைவிலே அந்த இருள் இருப்பது போல தோன்றும் அல்லவா? அதுபோல அந்த மிகுந்து எரிகின்ற அந்த தீயனுடைய பிரகாசத்திற்கு முன்னால் இருளானது இயல்பின்றி ஒடுங்கி அந்த இருள் தொலைவில் இருப்பது போல, மிக தொலைவுக்கு சென்று விட்டது போல, சிவம் பிரகாசிக்கின்ற ஆன்மாவிடத்திலே ஒரு கட்டையை சார்பாக கொண்டு நெருப்பு கொழுந்து விட்டு எரிகின்றது, அதுபோல ஆன்ம அறிவிலே சிவம் பிரகாசிக்கின்றது. அப்போ அந்த அப்படி நெருப்பு அப்படி கொழுந்து விட்டு எரியும் பொழுது, மிக்கு எரியும் பொழுது இருளானது சேமிக்கு சென்றுவிடும். அதுபோல ஆணவமல சார்பானது மிகவும் சேமிக்கு சென்ற ஒரு நிலை அந்த சிவம் பிரகாசிக்கின்ற நிலை. அப்படி சிவம் பிரகாசிக்க தான் அந்த ஆன்மா சிவன் முத்தனாக திகழும். சிவன் முத்தனாக அப்படி திகழும் போது அது ஔடதத்தால் தடுக்கப்பட்ட விடம் போல அந்த ஆணவமலம் இருக்கணும். ஔடதம் என்பது மருந்து, அந்த விட ஆற்றலை முறிக்கின்ற மருந்து. இந்த மருந்தினால் தடுக்கப்பட்ட விடம், அந்த மருந்தினுடைய வலிமை கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அந்த விடம் வந்து தன்னுடைய ஆற்றலை செலுத்த ஆரம்பிச்சிடும். அதுபோல விளக்கற்றம் பார்க்கும் இருள் போல் என்று சொல்வார்கள் திருக்குறள் சொல்வார். அந்த ஓமையும் ஆண்டாண்டு கையாளுவார்கள். இங்க ஔடதத்தால் தடுப்புண்ட விடம், அது வந்து மெடிவு பார்த்திருக்கும். சிவன் முத்தனுக்கு அந்த சிவச்சார்பிலே கொஞ்சம் மெடிவு ஏற்பட்டால், பிராரத்த வாதனையிலே கொஞ்சம் அதிகமாக அந்த சிவன் முத்தன் ஈடுபட்டால் சிவச்சாருடைய மெழிவு ஏற்படும். அந்த மெழிவு நோக்கி இருக்கும். அதனால தான் சிவன்முத்தன் வந்து அந்த மெழிவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அறிவு மெழிவுக்கு, அறிவு சிவத்தை சார்ந்திருந்தால் தான் சிவன்முத்தனுடைய அறிவு வலிமையானதாக திகழும். அந்த ஏகனாகி இருக்கும் நிலையிலிருந்து கொஞ்சமும் நீங்காமல், இறைவனின் நிற்றலிருந்து நீங்காமல் அது இருக்க வேண்டும். அந்த நிலைகளில் கொஞ்சம் மெழிவு ஏற்பட்டால் இந்த மலச்சக்தி தன் வேலையை காட்டும். அது வந்து மருந்தினால் தடுக்கப்பட்ட விடம் போல, மருந்தினுடைய அந்த சார்பு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அந்த விடம் வேலையை காட்டுற மாதிரி என்று இப்படி மூன்று ஓமைகள். பாடலில் என்ன அப்படின்னா, மெஞ்ஞானம் சாரப்பெறுதல் முதல்ல சொல்லி, அப்புறம் சிவம் பிரகாசித்தல் ரெண்டாவது சொல்லி, மூன்றாவது சிவன் முத்தனாக திகழ்தல். இந்த மூன்று அனுபவ நிலைகளிலும் ஆணவமல சக்தி எப்படி இருக்கும்னு சொல்லும் பொழுது மாற்றி சொல்லியிருக்கின்றார். ஆமாம், மெஞ்ஞானம் சார்ந்தது முதல் நிலை, அந்த நிலையில் ஆணவமலம் எப்படி இருக்கோங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லலை. மெஞ்ஞான சார்பு சிவம் பிரகாசித்தல் சீவன் முத்தனாதல் என்ற முறையில் சொல்லிட்டு, ஆணவமலத்தின் நிலையம் சொல்லும்போது சீவன் முத்தனாக இருக்கும்போது எப்படி இருக்கும் ஆணவமலம், அப்புறம் சிவம் பிரகாசிக்கின்ற நிலையில் எப்படி இருக்கும், மெஞ்ஞான சார்பில் எப்படி இருக்கும், எதிர் நிறநிறையாக எதிர் நிறநிறையாக சொல்லியிருக்கின்றார்கள். அது நம்ம உரையாசிரியர் உணர்த்துவதனால தான் நம்ம உணர முடிகின்றது. இவ்வளவு நுட்பமான விஷயங்களை எல்லாம் யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. உரையாசிரியர் அதை அந்த அனுபவத்திலே, அந்த சீவன்முத்தி அனுபவத்திலே இருந்து அவர்கள் அதனை எழுதுவதனாலே ஆசிரியருடைய திருவுள்ளத்தை அறிந்து அவர்களால் உரை சொல்லியிருக்க முடிகின்றது. ஆக தெரிவறிய மெஞ்ஞானம் சேர்ந்தவாறே தெரிதற்கரிய மெஞ்ஞானத்தை பெற்ற போது, என்ன தெரிதற்கரிய மெஞ்ஞானம், அதாவது மற்ற உலக ஞானங்களையெல்லாம் பெறுவது மாதிரி நம்ம நேரடியாக இந்த மெஞ்ஞானத்தை பெற முடியாது. அதற்குரிய சாதனத்தில் நின்று குருவர்களால் தான் பெற முடியும். அதனால பாசஞானம் பசுஞானம் இவற்றினாலெல்லாம் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டது பரஞானம். ஆகவே அதை தெரிவறிய மெஞ்ஞானம் என்றார். அந்த தெரிவறிய மெஞ்ஞானம் ஆன்மாவுக்கு சேர்ந்தபோது ஆன்மாவுக்கு என்ன உண்டாகும், சிவம் பிரகாசிக்கும். ஆன்மாவிடத்திலே சிவம் பிரகாசிக்கும். இங்கே சீவன் முத்தனாகும் அந்த ஆன்மா, இந்த உலகிலேயே சீவன் முத்தனாக திகழும். உரிய மலம் அந்த சமயத்தில் என்ன, அந்த ஆன்மாவுக்கு ஆன்மாவிடத்திலே அனாதியே கூடியிருந்த அந்த ஆணவ மலம் என்ன மாதிரி நிலைய அடையுது, ஔடதத்தால் தடுப்புண்ட விடமும். பார்த்தீங்களா, சீவன் முத்தனாக இருக்கும்போது ஆணவமலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறார். அதான் எதிர்நிற நிறைய கொள்ளணும். ஔடதத்தால் தடுப்புண்ட விடமும், ஒள்ளெறியின் ஒளி முன்னர் இருளும், தேற்றின் வறுபரல் சேர் நீர்மறுவு கலங்களும் போலாகி, மாயாதே தன் சக்தி மாய்ந்து காயம் திரியுமளவும் உளதாய், பின்பு காயம் சேராத வகை தானும் தேயும் அன்றே. ஆகவே உரியமலம் ஔடதத்தால் தடுப்புண்ட விடமும், உள்ளறியின் ஒளி முன்னர் இருளும், தேற்றின் வருபரல் சேர் நீர்மறுவு கலங்களும் போலாகி, இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டு இந்த மூன்றை கீழே இருந்து நம்ம சொல்லணும். முதல்ல எது சொல்லணும்? தேற்றின் வருபரல் சேர் நீர்மறுவு கலங்களும். தேற்று என்பது அந்த தேற்றா மரம், அதை குறிக்கிறது. தேற்றின் வருபரல் என்று சொல்லும் பொழுது பரல் என்பது விதையை குறிக்கும். தேற்றின் வருபரல் என்பது தேற்றா மரத்தின் விதை, அந்த விதை சேர்ந்த நீர், அதுதான் தேற்றின் வரு பரல் சேர் நீர் என்று சொன்னார். ஆக தேற்றாமரத்திலிருந்து கிடைத்த அந்த தேற்றாமரத்தினுடைய விதை சேர்ந்திருக்கின்ற நீரிலே மறுவும் கலங்களும் போலாகி, தேற்றாமரத்து விதையினை இட்டு வைத்த நீரிலே ஏற்படும் கலங்கள் போல எது இருக்கும்? ஆணவமலத்தின் நிலை இருக்கும். எப்போ? தெரிவறிய மெஞ்ஞானம் சேர்ந்த நிலையிலே, தெரிவறிய அந்த பரஞான சார்பு ஆன்மாவுக்கு கிட்டிய நிலையிலே. ஆணவமலத்தினுடைய நிலை எப்படி என்றால், தேற்றாமரத்து விதை இட்டு வைத்துள்ள நீரானது அது சிறிது கலங்களை பெறினும் அந்த கலங்கள் விரைந்து நீங்குமாறு போல, இந்த மெஞ்ஞானச்சாருடைய ஆன்மாவிடத்திலே மலச்சக்தி உறவுவழி ஏற்பட்டாலும் அது விரைவாக நீங்கிவிடும். அதுக்கப்புறம் சிவம் பிரகாசிக்கின்ற நிலை, மெஞ்ஞானச்சார்பு கிட்டிய பிறகு சிவம் பிரகாசிக்கின்றது. ஞேயத்தில் அழுந்தி மெஞ்ஞானம், அது ஞானம், ஞானத்தை சார்பாக கொண்டு ஞேயத்தில் அழுந்தும் பொழுது ஞேயமாகிய சிவம் பிரகாசிக்கின்றது. இந்த சிவம் பிரகாசிக்கின்ற நிலையிலே ஆணவமலத்தின் நிலை எப்படி இருக்கும்? ஒள்ளெறியின் ஒளி முன்னர் இருளும், மிக பிரகாசமாக எரிகின்ற நெருப்பின் முன்னால் இருளானது இயைவின்றி ஒடுங்கி போவது போல, ஆனால் தொலைவில் அது ஒதுங்கி காணப்படுவது போல அந்த ஆணவமலமானது அதன் ஆற்றல் ஒதுங்கி போய்விடும் சிவம் பிரகாசிக்கும் போது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? சீவன் முத்தன் ஆகும் சொன்னார். அந்த சீவன் முத்தன் இடையில தான் முதல்ல சொல்லியிருக்கிறது, உரிய ஔடதத்தால் தடுப்புண்ட விடமும், மருந்தினாலே தடுக்கப்பட்ட விடத்தின் ஆற்றல் எப்படி முற்றிலுமாக ஒடுங்கி இருக்கிறதோ அதுபோல ஆணவமலத்தின் ஆற்றலும் ஒடுங்கி போயிருக்கும் சொன்னார். ஆனா உடம்புன்னு ஒண்ணு இன்னும் இருக்கு சீவன் முத்தனுக்கு, அந்த உடலை சார்ந்து அந்த ஆன்மா இல்லை. உடலை சார்ந்திருந்தா அது பெத்த நிலைதான் இல்லையா, அது தன்னையே சிவத்திடம் ஒப்படைத்து விட்டது. ஆகவே பொருள் உடம்பு எல்லாத்தையுமே சிவன் வசம் ஒப்படைத்து விட்டு உடல் சார்பின்றி தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு கொஞ்சம் அந்த ஏகனாகி இறைவனி நிற்கின்ற அந்த சிவச்சார்பில், அந்த விஞ்ஞான சார்பில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டால் அந்த மலவாதனை தாக்கும். அதுக்கு தான் சாதனங்கள், அவர்களுக்கும் சாதனங்கள் 12 யுத்தத்தில் சொல்வார்கள். அப்படி தான் அவர்கள் இருப்பார்கள். என்ன? ஆமாம், மாலர நேயம் அழிந்த ஒரு வேடமும் ஆலயந்தானும் அரணன தொழுமே முதல் நூல் சொல்லியது. அப்படி தான் தொழுது கொண்டு இருப்பார்கள். தொழ வேண்டும் என்றும் அங்கே சொல்வார்கள், இரண்டு பொருளாக்கி சொல்வார்கள். ஆகையினால ஏன்னா அப்பந்தான் அவர்களோட மெலிவு நோக்கி இருக்கின்றது அந்த ஆணவமலம், மருந்தால் தடுக்கப்பட்ட விடம் போல. மருந்தின் சார்பு எப்போ கொஞ்சம் குறையும்போது ஒரு குறையும் நிலை ஏற்பட்டால் விடம் தன்னுடைய ஆற்றலை காட்டுவது போல இந்த ஆணவமலம் ஒதுங்கி இருக்கிறது. உடம்பே நீங்கி போகும்போது தான் அங்கே வந்து அந்த மலவாதனை என்பதற்கு சிறிதுமே இடமில்லாத ஒரு நிலைமை அப்பந்தான் ஏற்படும் பரமுத்தியில். இங்கேயும் அந்த பரமுத்தி அனுபவம் தான் அதை தெளிவாக சொல்லிட்டார். இப்படிலாம் சொல்றதுனால சிவன்முத்தி கொஞ்சம் பரமுத்தியோட குறைஞ்சது போல நினைச்சிடக்கூடாது. அதான் அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே என்று சூத்திரத்தில் தெளிவாக சொல்லிட்டார். இந்த 11 சூத்திரத்தில் தான் நேற்று பார்த்தோம். அதனால அவர்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்காம இருந்துக்கணும், அப்படிதான் இருப்பார்கள், அப்படி இருக்க வேண்டும் என்று ஆச்சாரிய முறையிலே சாத்திர ஆசிரியர்களும் சொல்கின்றார்கள். ஆகவே சிவன்முத்தராக இருந்து யாரும் அதுக்கப்புறம் பிறந்ததாக வரலாறே கிடையாது. ஆகவே உரிய மலம் ஔடதத்தால் தடுப்புண்ட நிலமும், அந்த சீவன்முத்தி நிலையில அந்த மலமானது மருந்தினால் தடுக்கப்பட்ட விடம் போல மெலிவு நோக்கி இருக்கின்றது. மாயாதே, ஆகவே மலமானது தான் அழிந்து விடவில்லை, இருக்கின்ற பொருள் எப்பவும் இருப்பது தான், இருப்பது அழியாது சர்க்காரியவாதம். அப்போ மலம் கெட்டது கெட்டதுன்னு சொல்றவங்க முத்தி நிலையில ஆணவ மலம் கெட்டதுன்னா அதன் சக்தி கெடும். மாயாதே தன் சக்தி மாய்ந்து என்றார். மாய்ந்து அவ காயம் திரியும் அளவும் உளதாய் என்னன்னா, அந்த உடம்பு இருக்கின்றவரே அந்த வாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும். திரியும் அளவும் உளதாய்னா நம்மகிட்ட பார்க்குற மாதிரி காட்டுற மாதிரி ஆற்றலெல்லாம் சிவன்முத்திரத்தை காட்ட முடியாது. இதை வச்சுட்டு சில சிவன்முத்தி நிலையிலேயே ஆணவமலம் உண்டு என்று முடிவு சொல்லிவிடுகின்றார்கள். கொஞ்சமாவது இருக்கணும், அதுதான் சிவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் உள்ள வேறுபாடு என்றெல்லாம் சொல்கின்றார்கள். சீவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் உள்ள வேறுபாடு மிக தெளிவாக நம்முடைய ஆதீன பண்டார சாத்திரமாகிய அம்பலவான தேசிகர் தசகாரியத்திலே தெளிவுற கூறப்பட்டுள்ளது. மேலும் தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியத்திலே சீவன்முத்தி நிலையில் ஆணவமலம் உண்டு என்று சொல்லக்கூடிய கருத்து வன்மையாக மறுக்கப்பட்டுள்ளது. ஆகையினாலே அதுக்கெல்லாம் இதெல்லாம் இதை இந்த தொடரை வச்சுட்டு தான் அப்படி ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் போலும். என்னன்னா காயம் திரியும் அளவும் உளதாய் என்று ஒரு தொடர் வருது பாருங்க. உடம்பு நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும்னு, அதாவது அந்த இடத்துல இருக்கும்னா என்ன என்னத்தை சொல்கிறாங்கன்னா வாதனைகளே அது ஏற்படுத்தக்கூடும். ஏற்படுத்தணும்னு கட்டாயம் இல்லை, ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்புக்கே இடம் தராமல் இவர்கள் குருலிங்க சங்கம வழிபாட்டில நின்று விடுவார்கள் சிவமுத்தர்கள். அதனால முற்றிலும் அவர்களுக்கு அந்த மலச்சார்வே இல்லை, பற்றற கழியும் என்பதுதான் இங்கே வலியுறுத்த வருத கருத்து. அதனால வாதனை மூலமாக வருத்த வாய்ப்பு உண்டு காயம் இருக்கும் வரைக்கும். காயமும் நீங்கிட்டால் அந்த வாய்ப்பும் சுத்தமாக இல்லை. ஆமாம். அதனால சகசமாகிய ஆணவ மலம் தான் கெடாது தனது சக்தி கட்டு அந்த உடம்பு உள்ள அளவும் வாதனை மாத்திரையாய் நின்று பின்பு காயம் சேராத வகை தானும் தேயும் என்றே. மேற்கொண்டு ஒரு பிறவிக்கு அது காரணமாகாமல் பின்பு காயம் சேருதல்னா மறுபடியும் உடம்பு இன்னொரு இந்த உடம்பு நீங்கள பிறகு மறுபடியும் இன்னொரு உடம்பு சேர்ந்தால் அது அடுத்த பிறவி ஆயிரும். அந்த அடுத்த பிறவிக்கெல்லாம் ஏதுவாகாமல் முற்றிலுமாக நீங்கி போய்விடும், கழிந்தொழியும் இந்த பிறவியோடு நீங்கி போய்விடும் என்றார். இப்போ இது குருமூர்த்திகளின் பதவுரையின் அடிப்படையிலே இப்போ பதப்பொருள் பார்த்தோம். இப்போ பொழிப்புரை பார்க்கலாம். சுவாமிகளுடைய பொழிப்புரை மேற்கூறிய மெஞ்ஞானத்தை பெற்ற வழியும் பாருங்க. மேற்கூறிய மெஞ்ஞானம் அதாவது தெரிவறிய மெஞ்ஞானம்னா ஏற்கனவே சொன்னது என்ன அப்படின்னா உயிரானது அந்த அந்த பாசம் நீங்க பெற்ற உயிரானது ஏகனாகி இறைவனை நின்று அதனால பாசம் நீங்க பெற்ற அந்த உயிரானது சிவபெருமான் செய்கின்ற காட்டு உபகாரம் காண உபகாரங்களை அடைந்து வருகின்றது. அது அறியக்கூடிய நிலை அதுதான் மெஞ்ஞானம் சேர்ந்த நிலை. அதுதான் அந்த அது அறிதல் தான் மெஞ்ஞானம். ஆகவே அந்த அது ஏற்கனவே சொல்லப்பட்டது இத்தை ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்யன்னு. அதுதான் மெஞ்ஞானம் பரஞ்ஞானம். அதனால மேற்கூறிய மெஞ்ஞானத்தின்னு சொன்னாங்க. மேற்கூறிய மெஞ்ஞானத்தை பெற்ற வழியும் அதனால் சிவம் பிரகாசித்த வழியும் அதனால் சீவன் முத்தராய வழியும் ஆணவ மலத்தின் நிலை எப்படி இருக்குது அதான் சொல்றாங்க. முறையே முறையே எப்படி சொல்றாங்க அப்படியே அந்த ஓமைகளை மாற்றி வைக்கிறாங்க பாருங்க சுவாமிகள். அதான் எதிர் நிரணி நிரல் நிறையணின்னு சொன்னேன். முறையே தேற்றின் வருபரல் சேர் நீர்மறுவு கலங்கள் முதலிய மூன்றும் போல. ஏன்னா பாடல்ல இருக்கு, பாடல் தொடர்களை அப்படியே உரையில பயன்படுத்துறாங்க. எளிமையாக பொருள் விளங்கும்படிதானே இருக்கின்றன என்பது உரையாசிரியருடைய திருவுள்ளம். அதனால அப்படியே பயன்படுத்துறாங்க. மூன்று ஓமைகளையும் சொல்லல, அதை மாற்றி வச்சுக்கிடணும் அப்படிங்கறத காட்டுறதுக்காக வேண்டி மூன்றாவது சொன்ன ஓமையை முதல்ல சொல்லிட்டு முதலியேன்றாங்க. தேற்றின் வருபரல் சேர் நீர்மறுவு கலங்கள் முதலிய மூன்றும் போல. முதலியன்னு சொன்னா மற்ற ரெண்டையும் சேர்த்துக்கணும், மற்ற ரெண்டு ஓமைகளையும். தேற்றின் வருபரல் சேர் நீர்மறுவு கலங்களும் போல், அப்புறம் வந்து உள்ளெறியின் ஒளி முன்னர் இருளும், அப்புறம் வந்து அவுடதத்தால் தடுப்புண்ட விடமும், அப்படி மூணையும் சேர்த்துக்கணும். அதான் சொன்னாங்க. முறையே தேற்றின் வருபரல் சேர் நீர்மறுவு கலங்கள் முதலிய மூன்றும் போல ஆணவ மலம் தனது சக்தி கட்டு வாதனை மாத்திரையாய் அவ்வுடம்பு உள்ள அளவும் நின்று மற்றொரு பிறவிக்கு ஏதுவாதல் இன்றி அதனோடு கழிந்தொழியும் என்பதாம். அந்த உடம்போடு அது கழிந்தொழியும். அப்ப தேற்றின் வருபரல் சேர் நீர்மறுவு கலங்கள் பரஞானம் சேரப்பெற்றார் மாட்டு பார்த்தீங்களா, அதுக்கு பரஞானம் சேரப்பெற்றார் மாட்டு ஆணவ மல சக்தி எந்த அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஓமையம். அதை விளக்குறாங்க, இப்ப விசேட உரை பார்க்கிறோம். அதுல விளக்கி சொல்றாங்க, அந்த கலங்கள் உறவழி தோன்றினாலும் உடனே நீங்கிற மாதிரி பரஞானம் பெற்றார் மாட்டு இந்த ஆணவமல சக்தி உறவழி தோன்றினாலும் உடனே நீங்கி போயிரும். அதே மாதிரி சிவம் பிரகாசித்தார் மாட்டு ஆணவமலம், அதுக்கு ஏன் உள்ளறியின் ஒளி முன்னர் இருள் சொன்னாங்க? சீவன்முத்தனானவருக்கு இருக்கும்போது அவுடதத்தா தடுப்புண்ட விடம் ஏன் சொன்னாங்க? இந்த மூணையும் விளக்குகின்றார்கள் விசேட உரையில. இதை அடிப்படையாக வச்சுதான் நடிகர் முன்னரே விளக்கினேன். ஆகவே இப்ப சுவாமிகளின் இந்த விசேட உரையை படித்தாலே நமக்கு பொருள் விளங்கிவிடும். பாருங்க, தேற்றின் வருபரல் சேர் நீர்மறுவு கலங்கள், இந்த ஓமை எதுக்கு? பரஞானம் சேரப்பெற்றார் மாட்டு மாய்ந்து கிடக்கும் மலச்சக்தி ஒரு காரணத்தால் மேற்படினும் ஒட்டின்றி, அது சாறுதல் இன்றி ஒட்டின்றி அஞ்ஞனம் விண்டு ஒளிதற்கும் நீங்கி போவதற்கும். ஒரு வழி அந்த ஆணவ மலச்சக்தி மேம்பட்டாலும் அது சாராமல் நீங்கி போய்விடும். அதான் அந்த தண்ணீரை தோன்றுற கலங்கள் அப்படியே நம்ம விரைந்து மறைவது மாதிரி. எவ்வளவு அற்புதமான ஓமை! ஏதோ ஒரு கலங்கள் தோன்றுதே அப்படிங்கும்போது என்ன செய்யும்? அந்த கலங்கள் உடனே நீங்கி போயிடும். இது தேற்றாமரத்து விதை போட்டு வச்ச தண்ணீரில் தோன்றுற கலங்கள் சிறிது மேற்பட்டாலும் உடனடியாக அது சார்பின்றி நீங்கி போய்விடும். அதை மாதிரி தான் மெஞ்ஞானம் சேரப்பற்றார் இடத்து உண்டாகும் மலச்சக்தியும் விரைந்து நீங்கி போய்விடும். அப்புறம் சிவம் பிரகாசித்தார் மாட்டு மலச்சக்தி என்ன ஆகும்? சிவம் பிரகாசித்தார் மாட்டு ஒள்ளெறியின் ஒளி முன் இருள் ஆகுது. ஆண்டைக்கு சிறிதாயினும் ஏய்வென்றியும், கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு முன்பு சிறிதும் தொடர்பு இல்லாமல் போயிருது அந்த இருள், அதான் சிறிதாயினும் ஏய்வென்றியும். ஆண்டைக்குன்னு அவ்விடத்து, அந்த இடத்துல அந்த நெருப்பு இருக்கிற இடத்துல சிறிதாயினும் ஏய்வென்றியும், கொஞ்சம் கூட ஏய்வில்லாமல் அந்த இருள் ஒடுங்கி போயிருது. சேமைக்கண் உள்ளது போல தோன்றுவதற்கும், சேமைக்கண் அப்ப இருள் துரத்தப்பட்டது மாதிரி தோணுது. ஆமா, பிரகாசித்து எரியும் நெருப்பை விட்டு ரொம்ப ஒதுங்கி போயிட்டது இருள், அந்த மாதிரி இவர்களை விட்டு அந்த ஆனமல சக்தி ஒதுங்கி போய்விடும். சிவம் பிரகாசித்தவர்களை விட்டு ஆனமல சக்தி ஒதுங்கி போய்விடும். சரி, அப்புறம் அவுடதத்தால் தடுப்புண்ட விடம், அது சீவன்முத்தர் இடத்துல சொன்னது. அவுடதத்தால் தடுப்புண்ட விடம் சீவன்முத்தராக பெற்றார் மாட்டு ஒருவாற்றானும் இயல்பின்றியும். மருந்தினால விடம் தடுக்கப்பட்டுட்டா, அவ்வளவுதான், விடத்தின் கதை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் விடமாவது ஒன்றாவது. ஆனாலும் ஒரு நிலை என்னன்னா, அந்த மருந்தினுடைய சார்பை நம்ம சரியா வச்சிருக்கணும். அத மாதிரி இந்த சிவ சார்பில் நிலையா நிற்கணும் சிவன் முத்தர், அவ்வளவுதான். நின்னா போதும், எந்த நிலையில இருக்கானோ அந்த நிலையில அப்படியே இருந்தா போதும், ஆனவளத்துக்கு இங்க வேலையே இல்லை இல்லையா. கொஞ்சம் அந்த நிலையிலிருந்து பிறந்தா இந்த மலை வாதனை வருத்த ஆரம்பிக்கும். ஆமாம், மலை வாதனைங்கிற அளவுக்கு தான், மலை சார்பு அழுத்தமாக வருவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த மலை வாதனையுமே அந்த சிவன் முத்தர்களை ரொம்ப வருத்தம் ஏற்படுத்தும். அதனால அவர்கள் உடனே அதில் இருந்து மீண்டு சிவச்சார்பிலேயே ஒடுங்கிக் கொள்வார்கள். ஆகவே உலகத்தை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் அச்சமுற்று தான் இருப்பார்கள். அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், பிறவிக்கு எப்பவுமே அப்படி அஞ்சு நிலையிலே தான் இருப்பார்கள். அதனால மெலிவு நோக்கி இருக்குது. ஆமாம், அதான் மருந்தினால் தடுக்கப்பட்ட விடம், அந்த மருந்தின் சார்பினுடைய அந்த மெலிவு நோக்கி இருத்தல் போல சீவன்முத்தருக்கு அந்த சிவச்சார்பில் மெலிவு நோக்கி அது இருக்குது, அவ்வளவுதான். அந்த உடம்பும் நீங்கிட்டா அதுக்கு ஒன்னத்தையும் அது நோக்கி இருக்க முடியாது, முற்றிலும் போச்சு. அதனால ஒருவாற்றானும் இயல்பின்றியும் அந்நிலையின் மெலிவு பார்த்திருத்தற்கும் ஓமையாயின எதிர் நிரல் நிறையாக வைத்து கண்டுகொள்க, எதிர் நிரல் நிறையாக வைத்து கண்டுகொள்க என்று சொன்ன, அதை ஏற்கனவே விளக்கினேன். ஒள்ளெறியென விசேடித்ததனால் விளக்கு முதலிய அற்ப எரியின் ஒளிகள் நீக்கப்பட்டன. ஐயா, ஆன்மாவிடத்துல சிவம் பிரகாசித்தது எப்படி, நல்ல கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு, ஒள்ளெறி மிக மிக பிரகாசமான நெருப்பு. அதனால சின்ன சின்ன விளக்கு ஒளியெல்லாம் அங்கே நாம ஓமையா கொண்டு வரக்கூடாது, அது நீக்கப்பட்டது. இதனாலே ஆணவமலம் பச்சரக்கழியுமாறு கூறப்பட்டது. இந்த பாட்டினால சீவன்முத்தரிடத்திலே ஆணவமலம் பச்சரக்கழியும், அந்த சீவன்முத்தி படிநிலைகளையும் சொல்லி ஞானம் பரஞானம் கைகூடப்பெற்று சிவம் பிரகாசிக்கப்பெற்று சீவன்முத்தனா திகழறான். அந்த ஒவ்வொரு நிலையிலையும் ஆணவமல சக்தி ஒடுங்கி ஒடுங்கி கடைசியில் அவுடதத்தால் தடுப்புண்ட விடம் போல முற்றிலுமாக ஒடுங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆணவமலம் பச்சர நீங்கும் மும்மலங்களும் கெடும் அகலும் குற்றம்னு பத்தாஞ்சூத்திர செய்தி அதை அங்க வந்து தொட்டு காட்டினார். இங்கதான் விரிச்சுக்க சொல்றார் முதலே சுவாமிகள் நமக்கு அதை விளக்குனாங்க. அல்லது இந்த செய்திகள்லாம் பதினோராஞ்சூத்திரத்துல ஏன் வருதுன்னு நாம புரியாம திகைச்சுக்கிட்டு இருப்போம். சுவாமிகளை தான் பத்தாஞ்சூத்திரத்து செய்தி இது. அகலும் குற்றம் என்ற தொடர் பத்தாஞ்சூத்திரத்துல இடம்பெற்றது. அது முதல் நூல்ல மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்ற தொடருக்கு இணையான தொடர் அகலும் குற்றம் சொன்னார். அந்த குற்றம் மூன்று, மாயை கண்மம் ஆணவம், இந்த மூன்று குற்றங்களையும் எப்படி நீங்கும்னு மூன்று பாடல்கள் விளக்கமாக சொன்னார்கள். இனி இந்த பாடலை ஒருமுறை படித்துக் கொள்வது நலம்பயக்கும். தெரிவறிய மெஞ்ஞானம் சேர்ந்தவாறே சிவம் பிரகாசிக்கும் இங்கே சீவன் முத்தனாகும். உரியமலம் ஔடதத்தால் தடுப்புண்ட விடமும் ஒள்ளெறியின் ஒளி முன்னர் இருளும் தேற்றின் வறு பரல் சேர் நீர் மறுவு கலங்களும் போலாகி மாயாதே தன் சக்தி மாய்ந்து காயம் திரியுமளவும் உளதாய் பின்பு காயம் சேராத வகைதானும் தேயும் அன்றே. ஆக இதுல மெஞ்ஞானம் சேர்ந்த நிலையிலே ஆணவமலமானது தேற்றாமரத்து வித்து இட்டு வைக்கப்பட்ட தண்ணீரிலே தோன்றுகின்ற கலங்கள் விரைந்து மறைவது போல அந்த மெஞ்ஞானம் சேர்ந்தவரிடத்திலே ஆணவமல சக்தி ஒரோ வழி மேம்பட்டாலும் விரைந்து மறைந்து போகும் என்றும், அதன் பிறகு சிவம் பிரகாசிக்கின்ற ஆன்மாவிடத்திலே அந்த மலச்சக்தியானது ஒள்ளெறியின் முன்னால் இருளானது ஒடுங்கி சேமைக்கண் சென்று விடுவது போல இந்த சிவம் பிரகாசித்தார் மாட்டும் ஆணவமல சக்தி நிற்க முடியாமல் நீங்கி போய்விடும். அதுபோல சீவன் முத்தரிடத்திலே ஔடதத்தால் தடுப்புண்ட விடமானது முற்றிலும் அடங்கி இருப்பது போல ஆணவமல சக்தியானது அடங்கி இருக்கும், ஆனால் மெலிவு நோக்கி இருக்கும் என்று இந்த செய்திகளை பார்க்க முக்கியமான செய்தி. அந்த ஓமைகளை நாம எதிர் நிரல் நிறையாக வைத்து பொருத்தி கொள்ள வேண்டும். இனி அடுத்த பாடல் ஒரு சாரார் ஆணவமலம் இப்படி பற்றற கழியும் என்பதை எப்படி உடன்படுவது, எவ்வளவு தொன்று தொட்டு அது இந்த உயிரிடத்திலே இருந்து வருகின்றது, அது நீங்கி போய்விடும் என்று சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அது அனாதி சார்பு. அது நீங்கும் கெடும்னு சொன்னா ஆணவமலத்தினுடைய நித்தத்தன்மை கெடும். எங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, மாயாதே தன் சக்தி மாய்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட என்ன தெளிவா சொல்லணும்? ஆனாலும் குழப்பிக் கொள்கின்றார்கள். என்ன, ஆணவ மலம் தொன்று சொட்டு ஆன்மாவிடத்துல இருந்து வருது, அது அழியும் அப்படின்னு சொன்னா ஆன்மாவும் சேர்ந்துதான் அழியும்னு ஆயிரும். நித்தத்துவத்துக்கு அது பங்கம் ஏற்படும். அதனால அப்படிலாம் சொல்லக்கூடாது என்று ஒரு சாரார் வாதிடுகின்றார்கள். யாரு? பாடனவாத செய்வர்கள். அப்போ அதுக்கு மறுப்பு சொல்றாங்க. அடுத்தாற் போல பேதவாத செய்வர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தானுவினுடைய திருவடியை அடைந்தாலே, தானுவாகிய சிவபெருமானின் திருவடியை அடைந்தாலே மலம் நீங்கி போய்விடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த ஆன்மா திருவடியை கூடணும்னு ஒன்றும் இல்லை இல்லையா? ஆமா, நீங்க 11 சூத்திரத்துல சூத்திர பாடல என்ன சொன்னாங்க, அரண் மலரடிக்கீழ் இருப்பன் மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டே நாங்க. ஆக அந்த மலரடியில் மேலும் மேலும் பொருந்துவான்னு உரை சொன்னாங்க சுவாமிகள். அந்த அறிவு இச்சை செயல், சீவன்முத்தனுடைய அறிவு இச்சை செயல் மூணுமே திருவடியில தான் கலக்கும்னு சொன்னாங்க. அப்படிலாம் கலக்க வேண்டியதில்லை. திருவடி சார்பூட்டா ஆணவமலை நீங்கும், ஆன்மா சுத்தமா இருக்கும், அது போதும். மேலும் அரண் திருவடியை பூண வேண்டும் என்று ஒன்றும் இல்லை என்று பேதவாத செய்வர்கள் சொன்னார்கள். அதையும் மறுத்து இங்கே அருமையாக சொல்கின்றார் அந்த பாடலை பொழுது பார்ப்போம். ஆணவம்தான் அனாதி, அந்தம் அடையாதாகும், அடையின் அந்த ஆன்மாவும் அழியும் எனில் செம்பில் காணல் உறும் களிம்பு ரத குளிகை பரிசிக்க களியும் செம்பு உரு நிற்க கண்டோமன்றே. தானுவிந்தன் கடல் அணைய தவிரும் மலம் தவிர்ந்தால் தான் சுத்தனாய் இருக்கை முத்தி அரண் தாளை பூண வேண்டுவது ஒன்றும் இல்லையெனின் அருக்கன் புகுத இருள் போம் அடியிற் பொருந்த மலம் போமே என்று கூறினார். ஆணவம்தான் அனாதி, அந்தம் அடையாதாகும் சொன்ன முற்கூறப்பட்ட ஆணவ மலம் அனாதி நித்தமாதலால் அது நாசமடைவதில்லை. அடையின் அவ்வாறு அந்த ஆணவ மலம் நாசமடையும் என்று கூறினால் அந்த ஆன்மாவும் அழியும். அந்த ஆணவ மலத்தோடு கூடியிருந்த ஆன்மாவும் அந்த ஆணவ மலம் கெடும் பொழுது அந்த ஆன்மாவும் கெட்டு போகும் எனில் என்று கூறுவீர்களானால் அது பொருந்தாது என்று சித்தாந்தம் மறுக்கின்றது. ஆசிரியர் அதை மறுக்கின்றார். எப்படி? உவமையின் மூலமாக சொல்கின்றார். செம்பிற்கானலுறும் களிம்பு ரத குளிகை பரிசிக்க களியும் செம்பு உரு நிற்க கண்டோவன்றே என்று சொல்கின்றார். அதாவது செம்பிலே களிம்பு காணப்படுகின்றது, ரச குளிகையானது அந்த செம்பினை தீண்டினால் அந்த செம்போடு தொன்று தொட்டு நின்ற களிம்பு நீங்குகின்றது இல்லையா? அந்த களிம்பு மட்டும்தான் நீங்குகின்றது, செம்பு பத்திரமாக இருக்கின்றதே, அந்த செம்பு கெடவில்லையே. அந்த செம்போடு தொன்று தொட்டு இருந்து வந்த அந்த களிம்பு நீங்கினாலும் அங்க செம்பு கெடாமல் நிற்கின்றதே, செம்பு நீங்கவில்லையே. அதுபோல ஆன்மாவோடு தொன்று தொட்டு இருந்த ஆணவ மலம் கெட்டாலும் ஆன்மா எந்தவித கேடுமின்றி நிற்கும். ஆகையினால் ஆணவ மலம் கெட்டதென்றால் ஆன்மாவும் கெட வேண்டும் என்று சொல்வது பொருந்தாது. அவங்கள மறுத்தாச்சு. அடுத்தால தானுவிந்தன் கடல் அணைய மலம் தவிரும், அரண் திருவடியாகிய அந்த மெஞ்ஞானம், மெஞ்ஞானத்தை தான் அரண் திருவடி சொல்றாங்க. அரண் திருவடியாகிய மெஞ்ஞானம் சார்ந்த மாத்திரையே உயிரோடு சகசமாய் நின்ற ஆணவ மலம் நசிக்கும், தவிர்ந்தால் தான் சுத்தனாய் இருக்கை முத்தி. அப்படி அந்த மலம் நசித்த வழி இல்லையா, மலம் நீங்கிய வழி உயிர் வேறாய் நிற்கும், களிம்பு நீங்கிய வழி செம்பு வேறாக நிற்கின்றதல்லவா, அது செம்பு அது பொன்னாக விளங்கும். அது போல இந்த ஆன்மா சீவன் முத்தனாக விளங்கும். ஆக அந்த களிம்பிலிருந்து நீங்கி ரத குளிகை தீண்டியதால் களிம்பிலிருந்து நீங்கி செம்பு நிலை பெறுவது போல இந்த மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த அரணுடைய திருவடி அது சார்ந்த வழி ஆணவமலம் நீங்கி ஆன்மா முத்தனாக விளங்கும். அதனால வந்து மலம் நீங்கிட்டாலே ஆணவம் ஆன்மாவும் கேடுறும் என்று சொல்வது பொருந்தாது இல்லையா? அதற்கு அஞ்சு முத்தி நிலையிலும் சகசமலம் நீங்குமாறு இல்லை என்று கூறுவது பொருந்தாது. அப்படி பாடனவாத செய்வர் கூறுகின்றனர், அது பொருந்தாது. அடுத்தார் போல பாருங்க, அறந்தாலை பூண வேண்டுவது ஒன்றும் இல்லை. இது பேதவாத செய்வர்கள். ஐயா, மெஞ்ஞானமாகி அந்த அரண் திருவடி சேருது, மலம் நீங்க பெறுது, அவ்வளவுதான், முத்தி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா அரண் திருவடியில கலக்க வேண்டும் என்பதில்லை. அரணுடைய திருவடி மெஞ்ஞானம், அதனுடைய வேலை என்ன? ஆன்மாவை விட்டு ஆணவ மலத்தை நீக்கிறது. நீக்கினாலே போதும் ஆன்மா சுத்தமா விளங்கும். அந்த ஆன்மா அரண் திருவருளோட அந்த மெஞ்ஞானத்தோட அது கலக்க வேண்டும் என்பதில்லை. இது தனியாகவே இருக்கலாம், ஆன்மா மலம் நீங்கிய ஆன்மா தனியாகவே இருக்கலாம், சிவத்துக்கு வேறாகவே இருக்கலாம். அந்த திருவருளோடு இது கலந்து திளைத்து ஒன்றி இருக்கணும்னு இல்லை. ஏன் இப்படி நினைக்கிறாங்க தெரியல. இவர்கள் நினைப்பதும் நமக்கு ஒரு வகையில் நன்மையா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி முத்தி நிலையை பற்றி இவ்வளவு நுட்பமாக நாம தெரிந்து கொள்வதற்கு இந்த அகச்சமய கொள்கைகள் தான் நம்மளை படிநிலைகளாக இருக்கின்றன. இத்தனையும் கடந்தது சித்தாந்த முத்திங்கிறது அப்பதான் நமக்கு தெளிவா தெரியுது. அறந்தாளை பூண வேண்டுவது ஒன்றும் இல்லை எனின், என்ன சொல்றாங்க, மெஞ்ஞானம் சேர்ந்த மாத்திரையே மலம் நீங்க பெறும், அதுவே முத்தியாதல் அமையும், அதன் மேலும் அறன் திருவடியை கலத்தல் வேண்டா என பேதவாத செய்வர் கூறுவர் எனின் அருக்கன் புகுத இருள் போம். இதுக்கு ஓமை சொல்லி மறுக்கிறாங்க. அருக்கன் புகுத இருள் போம், அருக்கன் ஒளி மேவிய வழி, அதாவது கதிரவன் ஒளி சார்ந்த விடத்து அந்த கதிரவனோடு கண் கலந்தாலே இருள் பற்றற நீங்கும். இல்லையா, கதிரவன் ஒளி வந்துருச்சு இருள் நீங்கிறோம் அப்படின்னா அந்த கதிரவன் ஒளியோடு கண் ஒளி கலந்தால் தானே இருள் நீங்கியதன் பயனை அது பெற முடியும். அப்பந்தானே கண்ணுக்கு தெளிவு கிடைக்கும். கண்ணுக்கு அந்த தெளிவு காட்சி கிடைச்சாதான் இருள் பற்றற நீங்கியதுன்னு அர்த்தம். அதனால எந்த மெஞ்ஞானம் ஆன்மாவை பற்றியிருக்க மலத்தை நீக்குதோ அந்த மெஞ்ஞானத்தோட ஆன்மா நன்றாக கலந்தால்தான் அந்த ஆன்மாவிடத்துல சிவம் பிரகாசிக்கும், அது சிவமுத்தனாக முடியும். அப்பந்தான் அந்த இருள் பற்றற நீங்க முடியும். ஆகையினாலே அவ்வாறு பேதவாத சைவர் கூறுவது பொருந்தாது. மலம் நீங்கிய ஆன்மா அரண் திருவடியில கலக்கத்தான் வேண்டும், அப்பந்தான் மலம் பற்றற கழியும். அது இருளை கெடுத்த கதிரவன் ஒளியோடு கண்ணொளி கலக்கத்தானே வேண்டும் என்று அருமையான ஓமை மூலமாக நிலைநாட்டுகின்றார்கள். இப்போ வந்து பொழிப்புரையை பார்க்கலாம். ரத குளிகை பரிசித்த மாத்திரையே செம்போடு சகசமாய் நின்ற களிம்பு நீங்க செம்பூரு வேறு நிற்றல் கண்டான். ஆகலின் அதுபோல மெஞ்ஞானம் சார்ந்த மாத்திரையே உயிர் வேறாய் நிற்ப உயிரோடு சகசமாய் நின்ற ஆணவமலம் நசிக்கும் என்றற்கு ஓர் இழுக்கின்மையான் முத்தியினும் சகசமலம் நீங்குமாறில்லை என்னும் பாடனவாத சைவர் மதமும். ஆகவே மலம் நீங்கினால் உயிரே கெட்டுவிடும் என்று பாடனவாத சைவர் கூறுவது பொருந்தாது. என்ன, களிம்பு நீங்கினா செம்பு அழிஞ்சா போயிருது, அது பொன்னாக கெடாமல் இருக்கின்றது, களிம்பு மட்டும் நீங்கி போயிருக்கு. அதே மாதிரி முத்து நிலையில ஆணவமலம் நீங்கி ஆன்மா முத்தனாக திகழும், கேடின்றி திகழும். அதனால முத்தியில சகசமலம் நீங்காதுன்னு பாடனவாத சைவர் சொல்வது பொருந்தாது. அதுக்கப்புறம் பேதவாத சைவர் சொல்வது, அருக்கன் ஒளி மேவினும் அருக்கனோடு கண்ணொளி கலந்தால் அன்றி இருள் பற்றற கழியாதவாறு போல மெஞ்ஞானம் சேரினும் சிவம் பிரகாசித்து திருவடியை உயிர் பொருந்தினால் அன்றி ஆணவமலம் பற்றற கழியுமாறு இன்மையின் மெஞ்ஞானம் சேர்ந்த மாத்திரையே மலம் நீங்க பெறும், அதுவே முத்தியாதல் அமையும், அதன் மேலும் திருவடியை கலத்தல் வேண்டா என்னும் பேதவாத சைவர் மதமும் அடா என்பதா. ஆக ஒரு பத்தி இருக்கின்றது, ஒரே வாக்கியம். சுவாமிகள் எத்தனை அற்புதமாக எழுதியிருக்காங்க பாருங்க. அந்த வாக்கிய அமைப்பு எதுவும் ஒரு சின்ன பிறழ்ச்சி எந்த இடத்துலையும் இல்லாமல், அந்த பிறழ்ச்சி இல்லாமல் இருக்க அவர்கள் வாக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு நாம வியந்தால் அது நம்முடைய அறியாமை. இவ்வளவு பெரிய இடத்துல பிறழ்ச்சி இல்லைன்னு வியப்பதற்கு ஒன்றும் இல்லை, பிறழ்ச்சி அது நிச்சயமா இருக்காது. என்ன அப்படின்னா, அந்த ஒரு சிறப்பும் அங்கே சேர்ந்துருக்கு. ஒரே வாக்கியமாக எழுதணும், ஆனால் படிப்பவருக்கு சலிப்பு ஏற்படாமல் சிறப்பாக எழுதணும். கொஞ்சம் பழைய தமிழை படித்து பழகினால் இதிலெல்லாம் சலிப்பு ஏற்படாது. நமக்கு வாங்கும் திறன் இல்லாதனால தான் நமக்கு சலிப்பு ஏற்படலாம் ஒழிய, வாங்கும் திறனை வளர்த்து கொண்டால் ஆனந்தம்தான் ஏற்படும். அவ்வளவு சிறப்பாக ஒரே வாக்கியமாக எழுதியிருக்கின்றார்கள். இதனானே தடை விடைகளால் மேலது சாதிக்கப்பட்டது. என்ன ஐயா, போன பாடல்லையே, போன பாடல் என்ன, தெரிவெறிய மெஞ்ஞானம் அப்படின்னு தொடங்குச்சே, அந்த பாடல்லையே ஆணவமலம் பற்றற கழிதல் கூறப்பட்டது. சீவன் முத்தரிடத்து ஆணவமலம் பற்றற கழியும் அப்படிங்கிற செய்தி அந்த தெரிவெறிய மெஞ்ஞானம்னு போன பாடலே சொல்லப்பட்டது. இந்த பாடல்ல இல்லை, ஆணவமலம் நீங்காது, நீங்கினா ஆன்மாவே கெடும்னு ஒரு தடையை எழுப்பினாங்க. அந்த தடைக்கு விடை கூறி முத்தியில ஆணவமலம் முற்றிலும் நீங்கும் என்பது சாதிக்கப்பட்டது. நீங்கினா ஆன்மா தனியா இருந்துக்கணும், திருவடியில ஒன்றும் மேலும் மேலும் கலக்க வேண்டியதில்லை அப்படின்னு பேதவாத செய்வர்கள் இடையில அவர்கள் வந்தார்கள். அதையும் மறுத்து அது திருவடியில கூடியிருந்தால்தான் ஆணவமலம் பற்றற கழியும் என்றும் விளக்கப்பட்டது. இப்போ அடுத்த பாடல். நெல்லினுக்கு தவிடுமிகள் அனாதியாயே நெல்லை விட்டு நீங்கும் வகை நின்ற நிலை நிகழ்த்தீர். சொல்லியெடில் துகளற்ற அரிசியின்பால் இல்லை தொக்கிருந்து மற்றொரு நெல் தோன்றிடாவா. மெல்ல இவை விடும் அறவே இவை போல அணுவை மேவும் மலம் உடல் கண்மம் அனாதி விட்டே நீங்கும். நல்ல சிவ முத்தையின் கண் பெத்தான்மாவை நணுகி நிற்கும் ஆதலால் நாசமும் என்றாமே. இது என்ன அப்படின்னா, அந்த செம்பிலிருந்து களிம்பு நீங்கினாலும், ஒரு ஓமை சொன்னாங்க இல்லையா, மலம் நீங்கிய பிறகும் உயிர் கேடின்றி இருக்கும், அது செம்பை விட்டு களிம்பு நீங்கிய பிறகும் செம்பு நிற்பது போல. நாங்கள் அந்த செம்பிலையும் அது பொன்னாவே விளங்கினாலும் அதில் களிம்பு தொக்கு நிற்கும், முன்பு மாதிரி வெளிப்பட்டு நிற்கல, ஆனால் உள்ள தொக்கு நிற்கிறது அந்த களிம்பு என்று சொன்னார்கள். அப்போ வேறொரு ஓமை காட்டி அங்கே தொக்கு நிற்க வழியே இல்லை என்பதை நிறுவுகின்ற பற்றற களி இது அங்கே களிம்பு. அதே மாதிரி இங்கேயும் முத்தான்மாவிடத்து ஆணவ மலம் பற்றற களி இதுன்னு நிலைநாட்ட போகிறாங்க. தொக்கு இருக்குன்னு சொன்னதுனால இன்னொரு ஓமை சொல்லி அதை நிலைநாட்ட போகிறாங்க. அதே கருத்தை தான், ஆணவ மலம் பற்றற களியும் என்பதைத்தான் வேறொரு ஓமை சொல்லி, செம்பு களிம்புக்கு பதிலாக வேறொரு ஓமை சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் என்ன, நெல்லினுக்கு தவிடுமிகள் அனாதியாய், தவிடு உமி சொல்லிட்டதுனால இங்கே முளையும் அறிவிச்சுக்கணும், மும்மலங்களும் பற்றறக்களையும் சொல்ல போகிறாங்க. என்ன, நெல்லினுக்கு தவிடுமிகள் அனாதியாயே, அதாவது அரிசியோடும் முளை தவிடு உமிகள் சகசமாக உடன் இருக்கின்றன. அனாதியே இந்த மூன்றும் இருக்கு அரிசியோட, முளை தவிடு உமி இருந்தாலும் அது அந்த அரிசியை விட்டு நீங்குகின்ற காலத்தில் நீங்கி போய்விடுகின்றனவே. அது எப்படி நீங்குகின்றன அதை விளக்குங்கள் என்று சொன்னால், இல்லையா, நீங்கும் வகை நின்ற நிலை நிகழ்த்தீர், அதை விளக்கி சொல்லுங்கள். உமி முளை தவிடு மூன்று நீங்குவது எப்படி விளக்கி சொல்லுங்கள் என்று சொன்னால், அவை தொக்கிருந்து அவை விலகி அதுக்கப்புறம் தொக்கு இருப்பதில்லை, தொக்கு இருப்பதின்றி முற்றிலுமாகவே விலகி போய்விடுகின்றன. எது, அரிசியை விட்டு உமி முளை தவிடு நீங்கிய பிறகு அவை அரிசியில் தொக்கிருப்பதில்லை, முற்றிலுமாகவே நீங்கி விடுகின்றன. அதுதான் சொன்னாங்க, சொல்லியிடில் துகளற்ற அரிசியின்பால் இல்லை தொக்கியிருந்து மற்றொரு நாள் தோன்றிடாவான் என்றார்கள். என்ன அப்படின்னா, குற்றமற்ற அரிசியின் கண், குற்றமற்ற அரிசின்னா இந்த உமி தவடுலாம் நீங்கின அரிசி, இந்த உமி தவடுலாம் நீங்கின அரிசியில் என்ன இல்லை, அதிலிருந்து அந்த அரிசியிலிருந்து மற்றொரு அரிசி தோன்றப்போவதில்லை. அதில் இந்த உமி முளை தவிடுலாம் தொக்கு இருக்குதுன்னா மற்றொரு அரிசி தோன்றுவதற்கு வழிவகுத்து விடும், ஆனால் அதிலிருந்து மற்றொரு அரிசி தோன்றப்போவதில்லையே இல்லையா, அந்த அரிசி முன்போல வேறொரு நெல் தோன்றுவதற்கு காரணமாக விளங்குவதில்லையே. எந்த அரிசி, முளை உமி தவிடுலாம் நீங்கி போன அரிசி முன்பு போல தன்னிடமிருந்து வேறொரு நெல்லை என்ன செய்ய போறதில்லை, தோற்றுவிக்க போறதில்லை. அப்ப தொக்கு இருக்குன்னு சொன்னா அடுத்த நெல்லை தோற்றுவிக்கணுமே, ஆனா தோற்றுவிக்க போறதில்லை. உமிதவிட நீங்கின அரிசி மற்றொரு நெல் தோன்றுவதற்கு காரணமாவதில்லை. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது, அதுல உமி முளை தவிடுலாம் தொக்கு நிற்கவில்லை, அதுபோல சீவன் மொத்தனிடமோ ஆணவமல சக்தி தொக்கு நிற்கவில்லை என்று சொல்கின்ற. தொக்கு இருந்து மற்றொரு நெல் தோன்றிடாம ஓமைக்கு சொன்னதை பொருளுக்கும் கொள்ளணும். மெல்ல இவை விடும் அறவே என்று சொன்ன, இந்த உமி முளை தவிடு சார்பெல்லாம் மெல்ல மெல்ல நீங்கும், மெல்ல மெல்ல நீங்கும் என்று சொன்னோம்னா என்னன்னா, அதான் அந்த படிநிலை, ஆன்மாவுக்கு முதல்ல மெஞ்ஞானம் சேருது, ஏகனாகி இறைவனை நின்றா மும்மலமும் நீங்குது, மெஞ்ஞானம் சேருது, மெஞ்ஞானத்தினால தான் அது காணும் உபகாரம் செய்வது அறிகின்றான், மெஞ்ஞானம் சேருது, சிவம் பிரகாசிக்கின்றது, சீவன் முத்தனாகுது. அப்போ அந்த மெஞ்ஞானம் சேரும்போது தேற்றா விதை இட்டு வைத்த நீர்க்கலங்கள் போல ஆணவமலம் வந்து குன்றி விடுகின்றது. சிவம்பிரகாசித்த வழி ஒள்ளறியின் முன் இருள் போல இன்னும் அது அடங்கி விடுகின்றது. சிவன்முத்தனாக முழுமையான சிவன்முத்தனாக திகழும்போது, இந்த சிவம் பிரகாசித்து அந்த சிவமே தானாக அப்படி விளங்கும் போது, சிவன்முத்தனாக திகழும்போது அந்த ஔடதத்தால் தடுப்புன்ற இடம் போல அப்பந்தான் பற்றறிய கழியுது. அப்போ வந்து தேற்றா விதையிட்டு வைத்த நீர்க்கலங்கள், உள்ளறியின் முன் இருள், ஔடதத்தால் தடுப்புண்ட விடம் என்று மூன்று ஓமை கொடுத்ததுனால ஆணவமல சக்தி மெல்ல மெல்ல நீங்கும் என்பது இங்கே பெறப்படுகின்றது. அதை மாதிரி தான் இங்கே அரிசியில் விட்டு இந்த உமி முளை தவிடு இதெல்லாம் நீங்குவது மெல்ல மெல்ல நீங்கும் என்று சொன்னார். எப்படி அரிசியிலிருந்து இந்த மூணு சார்புகளும் மெல்ல நீங்குதோ, இதே மாதிரி தான் மும்மலங்களும் மெல்ல மெல்ல படிமுறையில் நீங்கும். மெல்ல மெல்ல நீங்கும்னா படிமுறையில் நீங்கும், அவ்வளவுதான். அதனால மெல்ல இவை விடுமறவே விடும் அறவே இவை போல அணுவை, அணுவைனா உயிரை, அணுவை மேவும் மலம் உடல் கண்மம். மலம்னு சொன்னது ஆணவம், உடல்னு சொன்னது மாயை, கண்மம்னு சொன்னது வினை. ஆமா, அணுவை மேவும் மலம் உடல் கண்மம் அனாதி விட்டே நீங்கும், அனாதி விட்டே நீங்கும். நல்ல சிவமுத்தியின் கண், நல்ல சிவமுத்தியின் கண், இந்த மூன்று மலங்களும் முற்றிலுமாக நீங்கும். படிமுறையில் நீங்கி நீங்கி முற்றிலுமாக நீங்கி போய்விடும். ஆனாலும் இம்மலங்களுக்கும் கேடில்லை. என்ன, இவை மூன்றும் முற்றிலுமாக அழிந்து போகவில்லை. என்ன, அந்த முத்தான்மாவை விட்டு தான் நீங்கி இருக்கின்றன. ஏனைய பெத்தான்மாக்களிடத்திலே மும்மலங்களும் இருக்கத்தானே செய்கின்றன. எனவே ஒரு ஆன்மா முத்தி அடைந்து விட்டாலே மும்மலங்களும் முற்றிலுமாக அழிந்து விட்டனன்னு இல்லை, அந்த ஆன்மாவை பந்திக்க முடியாமல் அவை நீங்கி போய்விடுகின்றன. மற்றபடி மற்ற ஆன்மாக்களிடம் இருக்கத்தானே செய்கின்றன. அதான் சொன்னார், பெத்தான்மாவை நணுகி நிற்கும் ஆதலால் நாசமும் இன்றாமே என்று. ஆகவே அது மலங்களே முற்றிலுமாக நீங்கவில்லை, ஏனைய பெத்தான்மாக்களிடம் இருக்கிறது. இந்த ஆன்மாவை பொறுத்தவரை முற்றிலும் நீங்கிட்டு முத்தான்மாவை பொறுத்தவரைக்கும். அதான் சொன்னார், பெத்தான்மாவை நணுகி நிற்கும் ஆதலால் நாசமும் இன்றாமே. ஆண்டு விண்டொழியினும் யாரு சீவன்முத்தனிடத்திலே இந்த மும்மலங்களும் நீங்கி போனாலும் ஏனைய பெத்தரிடத்து காணப்படுதலால், ஏனைய பெத்தான்மாக்களிடத்திலே மும்மலங்கள் காணப்படுதலால் அந்த மும்மலங்களும் நித்த பொருள் என்பதற்கு இழுக்கு இல்லை. அப்போ வந்து எல்லா ஆன்மாக்களும் முத்தி அடைய முடியாதுன்னு இதை வச்சு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க சிலர். எல்லா ஆன்மாக்களும் முத்தி அடைஞ்சாலும் பொருள் அளவில் அவை இருக்கத்தானே செய்யும், பொருள் அளவில் அவை இருக்கத்தான் செய்யும். ஆன்மாக்களை பந்திக்க மாட்டாமல் தம்முடைய சக்தி கட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஆகவே இந்த இடங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். இப்போ சுவாமியினுடைய பொழிப்புரையை பார்ப்போம். அரிசியோடும் சகசமாய் நின்ற, சகசம்னா என்ன, அனாதி பந்தம் தான் சகசம். அரிசி உள்ள போதே அந்த அரிசியில் உமி முளை தவிடு இருக்கு. அதான் அரிசியோடும் சகசமாய் நின்ற முளை தவிடு உமிகள் கெட்டொழிய அரிசி கேடின்றி நிலை பெறுதல் கண்டாம். அவ் அரிசி முன்போல வேறொரு நெல் தோன்றுவதற்கு காரணமாதல் செல்லாமையான் அவை, அவைன்னு அந்த உமி முளை தவிடுகள், அவை அவ் அரிசியின் கண் அடங்கி நிற்கும் என்றற்கு ஓர் ஏய்பின்மையும். அடங்கி நிற்கும், தொக்கு நிற்கும் சொல்றதுக்கு வழி இல்லை. அவை அரிசியிட்ட உமி முளை தவிடு நீங்கி போன பிறகும் அந்த உமி தவிடுலாம் அரிசியில தொக்கு நிற்கும்னு சொன்னா, அடங்கி நிற்கும்னு சொன்னா வேறொரு நெல் தோன்றணும் அந்த அரிசியிலிருந்து. ஆனா அப்படி தோன்றலையே. ஆகவே அவை அவை அவ் அரிசியின் கண் அடங்கி நிற்கும் என்றற்கு ஓர் இயைவின்மையின் ஒரு பொருத்தம் இல்லை. ஆதலால் அவை ஆண்டு இல்லை என்பதே தேற்றம். இந்த உமை முளை தவிடுகள் குற்றம் நீங்கிய அரிசியிடத்திலே இல்லை என்பதுதான் தெளிவு, தேற்றம். அவை போல அனாதியே உயிர்களோடு சகசமாய் நின்ற மும்மலங்களும் முத்தி நிலைக்கண் விண்டொழியும் என்றே கொள்க. ஆகவே அனாதியே உயிரோடு இருந்த இந்த மும்மலங்களும் முத்தி நிலை வந்து கிடைச்சிட்டுதுன்னா என்ன ஆகும், விண்டொழியும் நீங்கி போய்விடும் என்றே கொள்க. ஆண்டு விண்டொழியினும் அந்த முத்தான்மாவிடம் இந்த மும்மலங்களும் நீங்கி போனாலும் ஏனை பெத்தரிடத்து காணப்படுதலால் அவை நித்த பொருளாதற்கும் இழுக்கில்லை என்பதா என்று சொன்னார். இத்தை விளைவித்தல் மலம் என்பதுவும் அறிக. உண்மை விளக்க மேற்கோள இந்த இடத்துல காட்டுறாங்க, இந்த பாட்டு இடத்துல இந்த இடத்துல காட்டுறாங்களே, இதை நம்மால் வாங்கி கொள்ள முடிகின்றதா? இத்தை விளைவித்தல் மலம் என்பதற்கு பல்வேறு கருத்துக்கள் சொல்வார்கள். ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முத்தி நிலையை விளைவிப்பதற்கு காரணம் மலம் தான், அதனால முத்தி நிலையில் அது இருக்காது. பெத்த நிலையில் பூரா இருந்தது. அப்ப முத்தி நிலை என்றால் எந்த வகையில் அந்த முத்தி நிலை பெத்த நிலை நின்றும் வேறுபடுகிறது? மல நீக்கம், முத்தான்மாவிடம் மட்டும் சிவம் பிரகாசித்திருக்கிறதே, ஏனே பெத்தான்மாவிடம் பிரகாசிக்கவில்லையே, அதுக்கு காரணம் என்ன? இந்த மலச்சார்பு தான். ஆகவே இந்த மலம் தான் தான் நீங்கி போனதன் மூலமாக இந்த ஆன்மாவிடம் மெஞ்ஞானம் சார்வதற்கும் சிவம் பிரகாசிப்பதற்கும் அதனால அந்த ஆன்மா சீவன்முத்தனாக திகழ்வதற்கும் இந்த நிலையெல்லாம் விளைவிப்பது ஆணவ மலம்தான். அதான் இத்தை விளைவித்தல் மலம் உண்மை விளக்கம் மேற்கோள் அங்கே காட்டுறாங்க. அந்த நோக்கில் தான் கொள்ளணும். தன் நீக்கத்தின் மூலம் அதை விளைவிக்கின்றது என்று சொன்னார். ஆக ஆன்மாவுக்கு உலகம் தோன்றாமல் மறைக்கிறது முத்தி நிலையில என்று ஒரு கருத்தும் கூறப்படுவதுண்டு. அதை அறியினால் ஏன் ஏற்க முடியவில்லை என்று சொன்னால், பெத்த நிலையில ஆன்மா சிவத்தை காண விடாமல் அந்த ஆணவம் மறைச்சுது, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் முத்தி நிலையிலே ஆன்மாவானது உலகை காணக்கூடாது, இல்லையா? பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார்னு சொன்னது. ஆமா, அப்படி பதார்த்தங்களை பார விடாம இந்த ஆணவ மலம் மறைக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போ இது எதனை நிலைக்களமாக கொண்டு இந்த ஆணவ மலம் மறைக்கிறது? ஆன்ம அறிவு உலகத்தை காண விடாமல் இந்த ஆணவ மலம் மறைக்கிறதுன்னா, அப்ப ஆன்ம அறிவுல ஆன்ம அறிவை நிலைக்களமாக கொண்டுதான் இந்த ஆணவ மலம் உலகத்தை மறைக்கிறதுன்னு ஆகும். அப்ப ஆன்ம அறிவை நிலைக்களமாக கொண்டு இந்த ஆணவ மலம் இருக்குதுன்னா அது பெத்த நிலை தானே. மேலும் பன்னெண்டாம் சூத்திரத்துல மும்மலங்களையும் கலைகள்னு சொல்ற, இந்த ஆணவமல சார்புக்கு இடம் கொடுக்காதேங்கன்னு. இல்ல இல்ல, அதுவும் இருக்க வேண்டியதுதான், அது இருந்தாதான் உலகத்தை மறைக்கும் அப்படின்னு ஆயிரும். இப்படி ஒரு கருத்து கொண்டோம்னா அது ஏதாவது ஒரு உதவி பண்ணுதுன்னா அது பற்றற கழியணும்னு சொல்ல மாட்டாங்க. இது போன்ற கருத்துக்களால் தான் என்னால் அதனை ஏற்க முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இத்தை விளைவித்தல் மலம் என்பதற்கு இங்கே சுவாமிகள் இதை குறிப்பு தருகின்றார்கள் என்று சொன்னால், அதற்கு காரணம் தான் ஆணவ மலம் பற்றற கழியும் என்பதுதான் இந்த தொடர்ச்சியா ரெண்டு மூணு பாடல்கள்ல இந்த ஆசிரியர் வலியுறுத்தி வர்ற கருத்து இல்லையா. அதனால முத்தியை பத்தி சொல்லும் போது முத்தியை விளைவித்தல் மலம், இத்தை விளைவித்தல் மலம்ங்கும் போது அந்த முத்தி நிலையை விளைவித்தல் மலம் என்று அங்கே உண்மையா விளக்க ஆசிரியர் சொல்றார். எப்படின்னா தான் பற்றற கழிந்ததன் மூலம் இந்த ஆன்மாவுக்கு முத்தி அனுபவம் கைகூடுவதற்கு அது ஏதுவாகின்றது, அதான் அதனோடு இங்கு இணைத்திருக்கின்றார்கள். ஆக மெஞ்ஞானம் சேர்ந்த மாத்திரையே மலம் பற்றற கழியும் என்று சொல்ல முடியாது. மெஞ்ஞானம் சேர்தல், சிவம் பிரகாசித்தல், சிவமுத்தனாதல், அப்போ அந்த நிலையில் மெல்ல மெல்ல அது நீங்குது. அதனால தான் மெல்ல மெல்ல நீங்கும்னு சொன்னாராம். மெஞ்ஞானம் சேர்ந்த மாத்திரையே மலம் பற்றற கழியும் என்பாரையும் ஈண்டு மறுப்பார், மெல்ல மெல்ல இவை விடும் அறவே என்றும் கூறினார். ஏகாரம் தேற்றம், அறவே விடும். ஆமா, அறவே நீங்கத்தான் செய்யும் என்று தெரிவிக்கின்றார். அதான் அறவேங்கிறதுல உள்ள ஏகாரம் தேற்றம். ஆக இதுல வந்து தவிடு உமிதான் சொல்லியிருக்கு நெல்லோடு, முளை சொல்லல. ஆனா மலங்கள் மூன்று, அப்ப அரிசியில் உள்ள பந்தங்களும் மூன்று இருக்கணும். அதனால இங்க மலத்துல கண்மம் இருப்பதுக்கு இணையா அரிசியில முளை இருக்கணும். அதனாலதான் இனம் பற்றியும் இல்லையா, நம்ம ரெண்டு சொல்லியாச்சுன்னா இனம் பற்றியும் மூணாவதை கொள்ளலாம். மேலும் ஓமேயத்துல கண்மமலம் இருக்கு, கண்மமலத்துக்கு ஓமையாவும் இருக்கணும் முளை. அதனால இனம் பற்றியும் ஓமேயம் பற்றியும் முளையும் உடன் வைத்து உரைக்கப்பட்டது. அதான் பாடல முளை சொல்லலையா, முளையாசிரியர் சொல்லியிருக்காருன்னா தவிடு உமி அந்த அதோட சேர்ந்து அதை சொல்லிட்டா இனம் பற்றி முளையும் சேர்த்துக்கணும், ஓமேயத்துல கண்மம் இருக்கு அதை பற்றியும் சேர்த்துக்கணும்னு சொன்னார். சரி, இதனானே ரத குளிகை பரிசித்த செம்பிலும் களிம்பு தொக்கிருக்கும் என கோடும் என்பாரை நோக்கி தொக்கிருத்தல் செல்லாமை அனுபவத்தை எதுவின் வைத்து உணர்த்துதல் பொருட்டு வேறுமோர் ஓமை கூறுமுகத்தான் அம்மூன்றும் ஒருங்கே வலியுறுத்தப்பட்டன. அதான் சொன்ன முதலே என்னன்னா, ரத குளிகை பரிசிச்சு என்ன, ரத குளிகை தீண்டி செம்பிலிருந்து களிம்பு நீங்க பெற்றாலும் அந்த களிம்பு செம்புக்குள்ள கொஞ்சம் அடங்கி இருக்கத்தான் செய்து. ரத குளிகை தீண்டி செம்பிலிருந்து களிம்பு நீங்கினாலும் இந்த களிம்பு செம்புல அடங்கி இருக்கத்தான் செய்யுதுன்னு ஒரு சாரார் சொன்னாங்க, வாதிட்டார்கள். அதான் அங்கு அடங்கி அது இருக்கவில்லை என்பதை, அது இல்லை என்று உணர்த்துவதுதான் அனுபலத்தி. அது இல்லைன்னு நிரூபிப்பது அனுபலத்தி இல்லையா. ஆகவே அந்த அனுபலத்தியால் காட்டுவதற்காக வேறொரு ஓமை, இந்த செம்பு களிம்பே சொல்லிட்டு இருந்தோம்னா நாம இல்லப்பா செம்பை விட்டு களிம்பு நீங்கி போச்சுமோ, இல்லை களிம்பு உள்ள அடங்கிதான் இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதான் அரிசியை வச்சு சொன்னார், அரிசியை விட்டு உமை முளை உமி முளை தவிடு, அரிசியை விட்டு உமி முளை தவிடு மூணும் நீங்கிட்டுதுன்னா அதுக்கப்புறம் அதுல அவை அடங்கி இருக்கும் தொக்கு நிற்கும் சொல்ல முடியுமா? தொக்கு இருந்தால் மற்றொரு நெல் அதை தோற்றுவிக்கணுமே, ஆனா அப்படி இல்லையே. அப்போ உமை முளை உமி முளை தவிடு, உமி முளை தவிடு நீங்கி போன அரிசி குற்றமற்ற அரிசி, அதுல உமியோ முளையோ தொக்கு நிற்கல, அது வேற அரிசி நெல்லை தோற்றுவிக்கல. அதை மாதிரி தான் சீவன்முத்தனாகிய ஆன்மாவிடம் மும்மலங்களில் எந்த மலமும் தொக்கு நிற்கவில்லை, அடங்கி நிற்கவில்லை, அது வேறொரு பிறவியும் அவை தோற்றுவிக்க மாட்டா என்று அருமையாக சொன்னார். அதனால மும்மலங்களும் பற்றற கழியும் என்பது இங்க ஒருங்கே வைத்து இந்த பாடலை உணர்த்தப்பட்டு, ஆக அகலும் குற்றம் என்று பத்தாம் சூத்திரத்தில் சொன்ன தொடர் தடை விடைகளால் இங்கு பதினோராம் சூத்திரத்தில் சிவப்பேராகிய பயன் சொல்லும் இடத்து இந்த பாசம் பற்றறு நீங்கும் பயனும் உடன் வைத்து சொல்லப்பட்டது. அதுதான சுவாமிகள் தோற்றுவாயில் சொன்னது. எனவே இவை ஐந்து செய்யலும் மேலை சூத்திரத்தின் அகலம் குற்றம் என்ற இறுதி கூற்றின் ஒளிவாய் இயைபு பற்றி ஈண்டு வைக்கப்பட்டன. இயைபு இயைபு தான் என்னது, இயைபு பற்றி வைக்கப்பட்டனா, சிவப்பேராகிய பயன் சொல்ற இடத்துல பாசநீக்கமாகிய பயனும் சேர்ந்து சொல்லுவோம். ஏன்னா பாசநீக்கமும் பயன், சிவப்பேரும் பயன், பயனையும் அந்த பயனோடு இந்த பயனையும் சேர்த்து வச்சு சொல்லுவோம், அதான் இயைபு. ஆக இவ்வாறு இந்த அகலம் குற்றம் என்பது சாதிக்கப்பட்டது. அடுத்தார் போல இந்த காட்டு உபகாரத்தோடு காணும் உபகாரமும் இறைவன் அவசியம் செய்யணும் உயிர்களுக்கு. அதை முத்தி நிலையில தான் ஆன்மா அறிந்து கொள்கிறது, அவ்வளவுதான ஒழிய இறைவன் முத்தி நிலையில தான் காணும் உபகாரம் செய்யறான்னு இல்லை. பெத்த நிலை முத்தி நிலை ரெண்டு நிலையிலையும் இறைவன் காட்டும் உபகாரம் செய்யறான், காணும் உபகாரம் செய்யறான். ஏன்னா பெத்த நிலையிலும் உயிர் அறிகின்றது, வினைக்கீடான விடயங்களை அறிகின்றது, முத்தி நிலையிலையும் அறிகின்றது, சிவத்தை அறிகின்றது. அறிகின்ற பொருள்ல தான் வேறுபாடு இல்லையா, ஆன்மாவின் தகுதியிலையும் வேறுபாடு, தகுதி உயரப்போய் மேலான பொருளையும் அறிகின்றது முத்தி நிலையில. சரி, ஆக ஆன்மா அறிய வேண்டும் என்று சொன்னாலே அவன் காட்டு உபகாரம் மட்டும் செஞ்சா போதாது, காணும் உபகாரமும் செய்யணும். ஆன்மாவுக்கு வந்து முதல்ல அதனுடைய அறிவு விளங்கணும், அதுவே பிரச்சனை. ஏன்னா மலை தடை உள்ளது, அந்த மலை தடையை நீக்கணும், நீங்கி அதை நீக்கி ஆன்மா அறிவை விளங்க வைக்கணும் முதல்ல. ஆக அறிவு விளக்கம் பெறுவதற்கும் முதல்வனுடைய உதவி தேவை. அப்படி விளக்கம் பெற்றுள்ள ஆன்மா அறிவு விடயத்தை அறிவதற்கும் முதல்வனின் உதவி தேவை. அப்ப ஆன்மாவின் அறிவு செயல்களை விளங்குமாறு முதல்வன் செய்கின்றானே, அதுதான் முதல்வன் செய்கின்ற காட்டு உபகாரம். ஆன்மாவினுடைய அறிவு செயல்கள் விளங்குமாறு முதல்வன் செய்கின்றானே, அதுதான் ஆன்மாக்களுக்கு முதல்வன் செய்கின்ற காட்டு உபகாரம். சரி, அப்புறம் காணும் உபகாரம் என்னன்னா, அப்படி அறிவு செயல்கள் விளங்கக்கூடிய ஆன்மா அது தான் அறிய வேண்டிய விடயத்தை அறியுமாறு செய்கின்றானே, அது காணும் உபகாரம். அந்த விடயத்தை நோக்கி ஆன்மா அறிவை செலுத்தி அந்த ஆன்மா அறிவோடு தானும் சேர்ந்து அந்த முதல்வனாகி தானும் சேர்ந்து அந்த விடயத்தை அறிய வேண்டும், அதுதான் காணும் உபகாரம். இந்த ரெண்டையும் செஞ்சாதான் விடய அறிவு அனுபவம் ஆன்மாவுக்கு கிடைக்கும். அதை இந்த பாடல்ல அருமையாக சொல்கின்றார்கள். அதன் மூலமாக இங்கே சாதிக்க வரும் கருத்து என்னவென்றால், ஒரு சாரார் கேட்கின்றார்கள், அனாதி பந்தமாய் இருந்த என்ன அனாதி தொடர்பாக இருந்தது ஆணவமலம், அதுவே முத்தி நிலைன்னு ஒரு நிலை வரும்போது நீங்கி போகுது. அப்ப எப்படி அனாதி தொடர்பா இருந்த ஆணவமலம் நீங்கி போகுதோ இல்லையா, ஆணவமல தொடர்பு நீங்கி போகுதோ, அத மாதிரி இப்ப முத்தி நிலையில கிட்டியுள்ள இந்த சிவ தொடர்பும் ஒரு சமயத்துல நீங்கி போயிட்டுதுன்னா, ஏன்னா நான் தொண்டு சொட்ட தொடர்பு தானே ஆணவமலம், அது நீங்கி போதில்ல. அது மாதிரி இப்போ முத்தி நிலையில ஏற்பட்டிருக்க சிவ தொடர்பும் பின்னால் நீங்கி போய்விடும் என்று ஏன் சொல்லக்கூடாது என்று கேட்கும்போது, சிவ தொடர்பு ஒருபோதும் நீங்காது என்பதை அவன் செய்கின்ற அந்த காட்டு உபகாரம் காணு உபகாரங்களை விளக்குவதன் மூலம் சிவ தொடர்பு ஆன்மாவுக்கு நீங்க வழியே இல்லை என்று இங்கே சாதிக்கப்படுகின்றது.